الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما وقال الله تبارك وتعالى يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير وقال الله تبارك وتعالى إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته فالرجل راع في بيته وهو مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة عن رعيتها أو كما قال عليه الصلاة والسلام وقال أيضا المرأة إذا صلت خمسها وصامت شهرها وأطاعت لربها وأدت حق زوجها تدخل من أبواب الجنة الثمانية حيث شاءت أو كما قال عليه الصلاة والسلام رواه الحاكم تاي مارك لي سهود لي الله لي نلد يارك لي உலகத்திலுள்ள மக்கள் வஸ்துக்களுடைய பெருமதிகள் அவங்களோட கண்களுக்கு தென்படுவதனால் அந்த வஸ்துக்கள் கிடைப்பதைத்தான் பாக்கியமாக நினைக்கிறார். அந்த விடயத்தில் உலகத்தில் எந்த மதங்களுக்கிடையிலும் வித்தியாசம் இல்லை. உலகத்தில் வஸ்துக்கள் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதை ஒரு பாக்கியமாக உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. பணம் பல லட்சம் ரூபாய்கள் கிடைக்குதுண்டா யாரும் சொல்லுவாங்க பெரியோரு பாக்கியம் ஒன்று கிடைச்சிக்கிறது. ஒரு பதவி கிடைக்குது எல்லா மதத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க பெரியோர் பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு வாகனம் இலவசமாக கிடைச்சிருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பெரியோரு பாக்கியம் கிடைச்சிருக்கிறார். ஆனால் இதோட பின்னணிகளை நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா இந்த பணமும் தான் பதவியும் தான் வாகனமும் தான் நீடூடி காலம் இருக்கக்கூடியதல்ல, கொஞ்ச காலத்தில் அழிஞ்சு போகக்கூடியது. உண்மையான பாக்கியம் எதென்று சொன்னா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீன். ஏன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க, எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே குறையுள்ளதுதான், நிறைய ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்ல, அவ்வளவுமே குறைதான். எங்களோட உடுப்புகள் எடுத்து பாருங்க, உடுப்பு குறையுள்ளதான். எப்படி குறையுள்ளதுன்னு சொல்றோம், இதுக்கு முன்னால இருந்தவங்க உடுப்புகளை பார்த்து நாங்க சொல்றோம் அந்த உடுப்புகள் எல்லாம் பாருங்க அந்த காலத்தில் இப்படி உடுத்திக்கிறாங்க, இப்ப அதை விட எவ்வளவு நல்ல உடுப்புகள் வந்திருக்குது, அந்த காலத்தை நாங்க குறை காண்றோம். இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னொரு நாலஞ்சு வருஷம் போற நேரம் அல்லது இன்னொரு பத்து வருடம் போற நேரம் இன்னொரு கூட்டம் வருவாங்க, அவங்க நாங்க உடுத்ததை பார்த்து அவங்க குறை சொல்வாங்க. பாருங்க அந்த மக்கள் இப்படி உடுத்திக்கிறாங்க, உடுக்க தெரியாம உடுத்திருக்கிறாங்க. இது எதை காட்டுதுண்டா, எங்கட உடைகள் இன்னும் முழுமை இல்லை, காலத்துக்கு காலம் மாறுது. எங்கட உணவுகள் எடுக்க சாப்பாடுகளை, எங்கட உணவுகளும் பூர்த்தி இல்லை. நாங்க எவ்வளவுதான் உலகத்தில் உள்ள ஆக திறமையாக ருசியாக சமக்கக்கூடிய ஒரு குக்கை கொண்டு வந்து ஒரு கோக்கியார கொண்டு வந்து உணவை தயாரிச்சாலும் நாங்க சொல்லுவோம் முந்தின காலத்தில் இப்படி சமைக்க மாட்டாங்க, இன்னைக்கு எப்படி அழகா சமைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல வரக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, பாருங்க முந்தின காலத்துல செஞ்சுக்கிற சாப்பாட்டு. அவங்க இதுல குறை பிடிப்பாங்க. எங்கட கட்டிடங்கள் எடுப்போம், நாங்க இருக்கிற வீடுகள் சுபஹானல்லாஹ் எத்தனையோ கோடி ரூபாய் பெறுமதியான. நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த காலத்துல அப்ப இருந்த மக்களுக்கு இந்த வீடு கூட கட்ட தெரியாது. பெரும்பெரும் குகைகளை போல கட்டி வச்சிருந்தாங்க, பெரிய பெரிய வீடுகளை கட்டி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இப்படி அழகாக கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிதான் நாங்க வீடு கட்டினோம். இன்னும் கொஞ்ச காலத்தில் ஒரு கூட்டம் வரும், எங்கட வீடுகளை பார்த்து அவங்க சிரிப்பாங்க. இப்படி எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே குறையுள்ளதான். அதனாலதான் பின்னால வரக்கூடிய குறை சொல்றாங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய நிறையான ஒரே ஒரு சொத்து தான் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்குள் இருக்கக்கூடிய தீன். இது மட்டும்தான் முக்கம்மல் பூர்த்தி. பூர்த்தியான ஒரு சொத்து எங்க கையில் இருக்கிறது தான் தீன் மட்டும்தான். அந்த தீனும் இல்லை என்றா இருக்கிற அவ்வளவுமே குறைதான். அதனாலதான் பாருங்க 1400 வருஷங்களுக்கு முன்னாலேயும் சுபகு தொழுகைக்கு 2.5 தான். இன்னைக்கு சுபகு 3.5 இன்னைக்கும் 2.5. அன்றும் தொழுகை ஆரம்பித்தாங்க அல்லாஹு அக்பர், தொழுகையை முடிச்சாங்க அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றும் அல்லாஹு அக்பர் தொடங்கி சலாத்துல தான் முடியுது. அன்றும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 7 தான். இன்றும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 7 தான். எந்த காலத்திலையும் குறையவும் இல்லை கூடவும் இல்லை. அவ்வளவு முக்கம்மலான ஒரு தீன். இந்த தீன் பூர்த்தி என்ற செய்தியைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 23 வருஷ உழைப்புக்கு பிறகு அவருடைய மௌத்துக்கு சுமார் 2 முன்னால ஹஜ்ஜத்துல் வதா என்று கடைசி ஹஜ்ஜுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பிறகில் இருந்தே ஏலான் செஞ்சாங்க மதீனால, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போக இருக்கிறேன், அடுத்த வருஷம் இருப்பனோ தெரியாது, யாருக்கெல்லாம் போக வசதி இருக்குதோ என்னோட வாங்க. 1.5 லட்சம் முஸ்லீம்கள் அந்த நேரம் செய்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முயற்சியால் உருவானவங்க இவங்க எல்லாரும் அரஃபாவுடைய மைதானத்தில் வந்து சேர்ந்திருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமோட அவங்களோட கஸ்வாவின் ஒட்டகத்துக்கு மேல் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் அவ்வளவு பேரும் ரசூலுல்லாஹ் சுத்தி கல்வியா முழங்கி கொண்டிருக்கிறான் அரபாவுடைய மைதானம். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் அப்போ ஒரு செய்தி அறிவிக்கிறான். அந்த மைதானத்தில் செய்தி அறிவித்தான். என்ன செய்தி அறிவித்தான்? அவன் சொல்லல, ரசூலுல்லாஹ்வை நாங்க உங்களுக்கு தரக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா, உங்களோட உம்மத்தில் தான் எல்லா வகையான சாப்பாடுகளையும் தந்துட்டோம். சொல்லலல்லா, உங்களோட உம்மத்துக்கு எல்லா வகையான உடுப்புகளையும் தந்துட்டோம். இனி உலகத்துக்கு வர டிசைனே இல்லை, முழுக்க தந்துட்டோம். எல்லா வகையான கட்டட அமைப்புகளையும் அவங்க உம்மத்துக்கு தந்துட்டோம். சொல்லல, அல்லாஹ் அங்க அறிவிச்சான், நபியே இன்றைய நாளில உங்களோட தீன் முழுமையாகுது பூர்த்தியாகுது. அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்று நாங்க உங்களோட தீனை முக்கம்மலாக்கி விட்டோம், இனி உங்களோட தீன் பூர்த்தி. அறகுறை இல்லை, குறையுள்ளதில் உங்களோட தீன் பூர்த்தி. எல்லா காலத்துக்கும் இனி இந்த தீன் பொருந்தும், எல்லா நபர்களுக்கும் இந்த தீன் பொருந்தும், எல்லா மொழி பேசுறவங்களுக்கும் பொருந்தும், எல்லா நாட்டில வாழ்றவங்களுக்கும் பொருந்தும். ஏன் முக்கம்மல், முக்கம்மலான தீன், பூர்த்தியான தீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தீனுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரிய நேரங்களில சாலிஹான அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தான். சந்தர்ப்பங்கள் தவறி போனதுக்கு பிறகு வேதனைப்படுகிறது அர்த்தமே இல்லாதவையில, சந்தர்ப்பங்களுக்கு அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தான். இதைத்தான் அரபியில தௌஃபீக்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்லுவோமே அல்லாஹ் இவருக்கு தீனுடைய தௌஃபீக் நசீபாக்கணும், அல்லாஹ் இவருக்கு இந்த பாக்கியத்தை தௌஃபீக் செய்யணும். தௌஃபீக்னா என்ன? உரிய காலத்துக்கு எந்த அமலால கூடுதலான நன்மை அடையணுமோ அந்த அமலை செய்வதற்குரிய ஆசையையும் தந்து அதற்குரிய சக்தியும் உடல்ல தான். உலமாக்கள் எழுதுறாங்க, இமாம்கள் தௌஃபீக் என்று சொன்னா என்ன தெரியுமா? ரெண்டு விஷயங்கள் அல்லாஹ் ஏற்பாடு செய்து தாரதன் தௌஃபீக். ஒரு முதலாவது விஷயம், ஒரு அமலை செய்யணும் என்ற ஆசையை மனசுல உண்டாக்குறாங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த அமலுக்குரிய நேரம் வந்த உடனே எங்களுக்கு அதுக்குரிய சூழலை உருவாக்கித்தாரு. இந்த உலகத்துல பாருங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உள்ளத்துல ஆசை, நல்லவங்களாக வாழணும் என்ற ஆசை, திருந்தோணும் என்ற ஆசை, தஹஜ்ஜு தொழணும் என்ற ஆசை இருக்குது, முழுமையான ஃபர்தாவுக்குள்ள வரணும் என்ற ஆசை இருக்குது, சுன்னத்தான எல்லா நோன்புகளையும் பிடிக்கணும் என்ற ஆசை இருக்குது, அல்லாவிடத்தில் அழுது துவா கேட்டு அதன் மூலம் சாதிக்கணும் என்ற ஆசை இருக்குது, பாவமே செய்யாம இந்த கண்கள் காதுகள் கைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் என்ற ஆசை இருக்குது. ஆனா செஞ்சு கொள்ளையுமா? ஆசை இருக்குது, செஞ்சு கொள்ளையலாம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எவ்வளவு பலம் இருக்குதுன்னு சொன்னா எங்களை விட பல மடங்கு செஞ்சிருவாங்க. நாங்க ஆடிப்பாடி ரெண்டு ரக்காத்து தொழுகிற நேரம் அவங்க 200 ரக்காத்து தொழுதுருவாங்க, அவ்வளவு சக்தி கவனம். நாங்க ஒரு பக்கம் ஓதுற நேரம் அவங்க 10 ஜுஸ்வே ஓதிடுவாங்க, நாங்க ஒரு நோம்பு பிடிக்க நினைக்கிறதுக்குள்ள அவங்க 10 நோம்பு அதுக்கடையில பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீ, அவ்வளவு டைம் இருக்குது. ஆனா அவங்கள உள்ளத்துல தொழ வேண்டும் என்ற ஆசை எல்லாம் கொடுக்கல. இஸ்லாத்து வெளியில் உள்ளவங்களை பாருங்க, எவ்வளவு உடல் ரீதியாக பலம் உள்ளவங்க இருக்கிறாங்க, விளக்கசாலிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் ஓய்வானவங்க இருக்கிறாங்க. அவங்க அமல் செஞ்சாங்கன்னா எங்களை விட எவ்வளவு அமல் செய்யும், ஆனா உள்ளத்தில் அந்த ஆசை இல்லை. இந்த ரெண்டும் சேர்றதுக்கு பெயர் தான் தௌஃபீக், அனுகூலம் புரிவது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. தாய்மார்களே சகோதரிகளே, அந்த வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள பெண்கள் ஆண்களுக்கு முன்னிலையில அவங்களுக்குள்ள வேலை பழுக்களை, அவங்களுக்குள்ள பொறுப்புகளை அல்லாஹ் குறைச்சி தான் கொடுத்திருக்கிறான். பெண்கள் கொஞ்சம் அவங்கள மனசில் இருக்கக்கூடிய நப்சையும் ஹவாவையும் கட்டுப்படுத்த தயாரா, மனசில் வரக்கூடிய ஆசைகள், வித்தியாசமான எண்ணங்கள், இவைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வையும் ரசூலையும் சந்தோஷப்படுத்தி வாழ்றதுக்கு பெண்கள் தயார் என்று சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில எப்படி வரவேற்பு கொடுக்கறதுக்கு தயார் என்று சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த வரவேற்பு அல்லாஹ் கொடுக்கறதுக்கு தயாராகிறார். சஹீஹா ஹதீஸ்ல பதிவாகுது, மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்அ இதா ஸல்லத் ஹம்ஸஹா, ஒரு பெண்ணுக்கு ஈமான் கிடைச்சிட்டு முஸ்லீம் ஆகிட்டா, கலிமாவுடைய பாக்கியம் கிடைச்சிட்டு, அந்த பெண் என்ன செய்தா, அதுக்கு பிறகு 5 நேர தொழுகையையும் அவ தொழுகிற காலங்கள்ல பேணுதலாக பக்குவமாக தொழுகிறார். வாய்க்கு லேசிதான், அமல் செய்யறது எவ்வளவு கஷ்டம். 5 நேர தொழுகையும் அவ்வளவு வக்தில தொழுகிறேன்டா, எல்லாருக்கும் ஒரு சாத்தியமா? வீட்டு வேலை, பிள்ளைகளோட வேலை, பிள்ளைகளுடைய நோய், பிள்ளைகளோட கஷ்டம், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கவனிக்கிறது, இந்த எல்லா வேலைகளுக்கு மத்தியில 5 நேர தொழுகையும் ஆரம்ப வக்தில சுன்னத்துகள் எல்லாத்தையும் பேணி தொழுகிறண்டா எவ்வளவு பாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வளவு சவால்கள், சுமைகள், கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் தாங்கி கொண்டு 5 நேர தொழுகையையும் முறையா பேணி தொழுகிறான். ரெண்டாவது சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸாமத் ஷஹ்ரஹா, ரமலானுடைய மாதம் வந்துச்சு, நோன்பு ஃபர்ந்து அவவும் நோன்பு கடமையான நிலைமையில இருக்கிறா, நோன்பு பிடிக்கிற நிலைமையில இருக்கிறா, அப்ப நோன்பையும் பேணுதலாக பக்குவமாக பிடிக்கிறா. மூணாவது சொன்னாங்க, அல்லாவோட கட்டளை என்று கேள்விப்பட்டா எங்களுக்கு ஏலாது என்று சொல்ல மாட்டாங்க, உடனே தலையை குடிச்சிருவாங்க, நாங்க அல்லாவுக்கு வழிபடுறதுக்கு தயார், அவட ரப்புக்கு வழிபடுறதுக்கு அவ தயார், அல்லாவோட ஏவல்களை செய்யறதுக்கு தயார், அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்ன தடை செய்தவைகளை உடுகிறதுக்கு தயார், தன்னுடைய கணவனுடைய ஹக்குகளை பேணுறான். நாலு விஷயம் தான், அஞ்சு நேர தொழுக பேணுதலா தொழுகிறா, ரமலானுடைய மாதத்தில் முறையாக நோம்ப பிடிக்கிறா, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இதுல சில்ல அதுக்குள்ள முழு தீனும் வந்துடும், தீன தன்னுடைய வாழ்க்கைக்குள் எடுக்கிறா, தன்னுடைய கணவனுக்கு என்ன ஹக்குகள் இருக்கிறோ உரிமைகள் இருக்கிறோ அந்த ஹக்குகளை கொடுக்கிறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல வாழ்ற இந்த கொஞ்ச காலத்திலையும் அவ பல்ல கடிச்சு கொண்டு சிரமங்களை பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக இந்த விஷயங்களை சாதிச்சு கொண்டு போவாண்டா, இவ சுவர்க்கத்துக்குள்ள போவா, சுவர்க்கத்துக்குள்ளே மரியாதையாக போவா. எப்படி மரியாதை தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துல எட்டு வாசல்களும் இவ கூப்பிடுமாம், இந்த வழியான சுவர்க்கத்துக்குள்ள போகணும். சையிதுனா அபூபக்கர் எப்படி எட்டு வழிகளும் கூப்பிடுவோம், சுவர்க்கத்துல எட்டு வாசல்களும் கூப்பிடுவோம், எங்களுக்குள்ளால போங்க, நீங்க போறது எங்களுக்கு பெருமை, நீங்க போறது எங்களுக்கு சந்தோஷம், இந்த வழியால வாங்க, ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு வாசலும் எங்களை கூப்பிடும். இந்த பெண்ணுக்கு இருக்குது எந்த வாசலால போறன்னு முடிவு செய்த பிரச்சனை மட்டும்தான். தத்குலுல் ஜன்னா மின் ஐ பாபின் ஷாத், அவ நாடிய வாசலால சுவர்க்கத்துக்குள்ள போய்த்திருவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிற ஒரு மேலான சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுக்கு பிறகு துல்ஹஜ்ஜுடைய இந்த காலம், வேளாண் ஒரு காலம். இந்த காலமே இந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய மிக உயர்ந்த அமல் தான் ஹஜ்ஜுடைய வணக்கம். ஹாஜிகள் மாஷா அல்லாஹ் இந்த வருடத்துடைய ஹஜ்ஜை முடிச்சு கொண்டிருக்கிறான். ஹஜ்ஜு தான் இந்த காலத்துக்குள்ள ஆக சிறந்த வணக்கம். எல்லா ஹாஜிகளையும் அல்லாஹு தஆலா உலகத்தில எல்லா இடங்களிலையும் ஹஜ்ஜு செய்யுங்க சுதந்திரப்படுத்தி கொடுக்காம அல்லாஹு தஆலா முழு உலகத்தில் உள்ளவர்களையும் ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ஹஜ்ஜு அங்க மட்டும்தான் செய்யணும். ஒரு காபா தான், ஒரு மினா தான், ஒரு அரஃபா தான், ஒரு முஸ்தலிஃபா தான். எதுக்காக அங்க கூப்பிடுறார் என்று சொன்னால், குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதன் காரணத்தை தெளிவுபடுத்துறார். அவன் சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இப்ராஹிம் மக்கள் எல்லாரையும் ஹஜ்ஜிக்கு வர சொல்லுங்க, நடந்தும் வருவாங்க, வாகனத்திலையும் வருவாங்க, முழு உலகத்திலிருந்து வருவாங்க. ரிஜாலன் வாலா குல்லி வாமிர் யதீனமின் குல்லி ஃபஜ்ஜின் ஆமி, மிக தூரமான இடங்களில் எல்லாம் வருவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாரும் இங்க வர சொல்றேன். ஏன் தெரியுமா? அவங்க எல்லாரும் இங்க கூப்பிட சொல்றேன். ஒரு காரணம், அந்த மக்களுக்கு நிறைய பயனுள்ள விஷயங்கள் இந்த பூமியில் இருக்குது, அவங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, காட்சிகள் இருக்குது. அவங்க நினைச்சாங்க ஏதோ ஒன்று வாழ்க்கை இல்லை, பணம் கையில் இருக்கிறேன். ஹஜ்ஜிக்கு போறவங்க பணத்தோட புலங்குறவங்க, பணம் கையில் இருக்கிறதால பணத்தால சில விஷயங்கள் உருவாக்கி கொண்டு அதுதான் இன்பமான வாழ்க்கைன்னு நினைச்சாங்க. கடைசியில எத்தனையோ பேர் தோல்வியோட மௌத்தாகிறாங்க. உலகத்திலே வாழ்ந்ததில்லை, கபிரிலையும் வாழ்ந்ததில்லை, ஆஹிராவிலே வெற்றி அடைஞ்சதில்லை. அப்படி ஒரு மடையர்களாக, ஏமாற்றப்பட்டவர்களாக, ஏமாந்து போனவர்களாக நீங்களும் மௌத்தாகாம இருக்க, உங்களோட குடும்பங்களும் மௌத்தாகாம இருக்க, இங்க வந்து சில விஷயங்களை பார்த்துட்டு போகணும். அப்பதான் அவங்களோட ஊர்களை பேசி அடுத்தவங்களையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு பிரயோசனமான விஷயங்கள் அவர்களை பார்க்கறதுக்காக என்ன இருக்குது அங்க பாக்குறது? அங்க இருக்குது அல்லாஹ்வோட கட்டளைய ஒரு குடும்பமாக இணைஞ்சு எப்படி பாதுகாக்கணும் என்ற படிப்பினை இருக்குது. ஒரு குடும்பம் அல்லாஹ்வோட கட்டளைய, அந்த குடும்பமே சேர்ந்து எப்படி பாதுகாக்கணும், அல்லாஹ்வோட கட்டளை ஒன்று சீரழிக்கப்படாம, அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று அநியாயமாக்கப்படாம பாதுகாக்கிறதுக்கு முழு குடும்பமும் எப்படி ஒத்துழைப்பாக இருக்கணும், அல்லாஹ் அந்த காட்சியை காட்டினான். எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் ஒரு மனிதனை, ஒரு மனிதனால அவன் வேலையை வாங்குறதுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு பெரிய பெரிய பாக்கியங்களை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் விரும்பினா, அவன் சுண்ணத் ஒன்று இருக்கு, ஒரு முறை ஒன்று இருக்கு. ஒரு பெண் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான், அவக்கு பெரிய அந்தஸ்துகளை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் முடிவு செஞ்சா, அல்லாஹ் முறை என்ன தெரியுமா? அவக்கு வாரி வாரி துனியாவை கொட்டுகிறதல்ல, கோடிக்கணக்கான காசி, நினைச்ச மாதிரி தங்கமும் நகையும், அவன் நினைக்கிற மாதிரி தட்டுக்கணக்கு வீடு, அவன் எதிர்பார்க்கிற மாதிரி கோடிக்கணக்கான வாகனம், இதை கொடுக்கறதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முறை. அல்லாஹ்வோட முறை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு பெரியோரு பதவி ஒன்று கொடுக்க தயாருன்னா அல்லாஹ் அவங்களை சோதிப்பான். அல்லாஹ் அவங்களை சோதிப்பான். அந்த சோதனை தீனில் உள்ள சோதனையாக நடக்கும். அந்த சோதனையில பார்ப்பான் என்னோட இரக்கமா வஸ்துக்களோட இரக்கமா, ஏண்ட பேச்ச முற்படுத்துறாங்களா, அவங்களோட இருக்கிறவங்க பேச்ச முற்படுத்துறாங்களா, ஏண்ட பேச்ச முற்படுத்துறாங்களா, ஊரு உலகத்தையும் சந்தோஷப்படுத்துற அவங்க நினைக்கிறாங்களா, அல்ல சோதிக்கிறாங்க. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துன குடும்பத்துக்கு அல்லாஹ் பெரியோரு பாக்கியம் ஒன்று கொடுக்கறதுக்கு முடிவு செஞ்சுதான். முடிவு செஞ்சு அதை கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு சோதனை அல்லாஹ் செஞ்சாங்க. எல்லாருக்கும் சம்பவங்கள் நல்லா தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருந்தவர்? பலஸ்தீன்ல இருந்தவர். பலஸ்தீன்ல இருந்தார். மக்கால இருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் அப்பால் இருந்தார். அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்க குடும்பத்தையே கூட்டிக்கொண்டு போங்க மக்காவுக்கு, மக்காவுக்கு போங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ ஆசைகளோட இருந்து அல்லாஹ் அவங்களுக்கு முதுமையான வயசுல ஒரு குழந்தையை கொடுத்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்களை கூட்டிக் கொண்டுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஹாஜரோட மக்காவு வந்து சேர்ந்தான். வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கட்டும், நீங்க போயிட்டுருங்க, உங்களுக்கு இங்கு தாவத்துற வேலை, மக்களுக்கு தீனை சொல்லி கொடுக்கிற வேலை இருக்குது, உங்களுக்கு வேற வேற ஏரியாக்கள்ல வேலை தாரோம், நீங்க அங்க போங்க. எந்த விதமான ஏற்பாடும் செஞ்சு கொடுக்க சொல்லல, நீங்க இத்தனை நாள் அங்க போக வேண்டி வரும், அதனால சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடு செய்யுங்க, அல்லது இவரை பொறுப்பாக்கிட்டு போங்க, இவங்களை பராமரிப்புல விட்டுட்டு போங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துல சொந்தக்காரர்கள் யாராவது இருந்தா அவங்களை தனியாக கொண்டு வந்து நிறுத்துங்க, எந்த ஏற்பாடும் இல்ல, விடுங்க போங்க. பெரியது கிடைக்கிறன்னா பெரிய சோதனை தான். அல்ல யாருக்கு பெரியதை கொடுக்க போறானோ அவங்களை வார சோதனையும் மனுஷனால ஜீரணிக்க இயலாத சோதனை. மனுஷன் புத்தியும் படாது, மூளைக்கே படாது, இப்படியும் சோதிக்கணுமா அப்படியும் நினைப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குடும்பத்தை அப்படியே விட்டாங்க போயிட்டாங்க, குடும்பத்தை விட்டாங்க போயிட்டாங்க. எந்த விதமான கருத்துகளையும் மனைவிட சொல்லல, கை குழந்தையும் மனைவியும் அஸ்பாவுக்கு ஏற்பாடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்கள தேவைகளை பூர்த்தியாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பையில தண்ணி இன்னொரு பையில ஈச்சம்பழம், சாப்பிடுறதுக்கு ஈச்சம்பழம், தண்ணி தாகம் வந்தா குடிச்சுக்கோ. அந்த ஈச்சம்பழம் முடிஞ்சா வேற சாப்பாடுகள் இல்லைங்க, மக்கள் வசிக்கிற ஒரு இடம் இல்ல இப்ப மக்கா, தண்ணி முடிஞ்சா தண்ணி எடுக்கிறதுக்கு லேசான தூரம் அல்ல போகணும், அவ்வளவு கஷ்டம். செய்தனா இப்ராஹிமுக்கு நல்லா தெரியும், ஒரு சாதாரண அரை பைத்தியம் கூட விட்டுட்டு போவானா, ஒரு பெண்ணை கை குழந்தையும் மனுஷன் நடமாடாத இடத்துல போட்டுட்டு போயிட்டுருவான, அவங்க கூட யோசிப்பான். செய்தனா இப்ராஹிம் யோசிக்கல, ஏன் எல்லத்தை விட என் அல்லாவோட பேச்சு பெருசு, என் அல்லாவை சந்தோஷப்படுத்துற பெருசு, உலகத்தில் உள்ள எல்லாம் இழப்பண்ணா, எனக்கு இருக்கிற எல்லாம் பறிமுகட்டும் என்ற ரொம்ப சந்தோஷம் அடைவரும். அப்படி சஃபா மர்வா வழியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறிப்பிட்டான். ஹஜரத் ஹாஜர் பாக்குறாங்க, இதுதான் முக்கியமான இடம். ஹஜரத் ஹாஜர் பாக்குறாங்க, இவர் எங்க போறாரு, போற போக்க பார்த்தா கிட்ட ஒரு பயணம் இல்ல போறாரு, பெரிய ஒரு பயணம் போறாரு. கேட்டாங்க, எங்களை ரெண்டு பேரை விட்டுட்டு எங்க போறீங்க, இருக்கிறது கை குழந்தை, உதவிக்குள்ள குழந்தையும் அல்ல, பாதுகாப்புக்கு நிறுத்தக்கூடிய ஒரு குழந்தையும் அல்ல, ஒரு கை குழந்தை இருக்குது, இந்த குழந்தையை என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்லல. சில தஃப்ஸீர்கள் எழுதுறாங்க, பதில் ஏன் சொல்லலைன்றா, பதில் சொல்ல ஆரம்பிச்சா சில நேரம் அந்த நேரத்தில் உள்ள பரிதாபத்தால அவங்க போகாம நிக்க வேண்டி வரக்கு ஒரு சூழல் உருவாகும். பிள்ளையோட அன்பு, மனைவியின் மீது இருக்கக்கூடிய இரக்கம், அல்லாஹ்வுடைய வழியில போகாம அவளை தடுத்துடும். கடைசியா ஹஜ்ரத் ஹாஜர் கேக்குறாங்க, அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் அமரக பிஹாதா, இப்ராஹிம் இப்படி எங்களை விட்டுட்டு உங்களுக்கு போயிட்டு அல்லாவா, நீங்க உங்களை இஷ்டப்படி போறீங்களா, உங்களோட தேவை போறீங்களா, அல்லது ரப்புடைய உத்தரவுப்படி போறீங்களா? அல்லாவோட ஒரு உத்தரவா? அல்லாவோட உத்தரவு என்ன? அது தீன். தீன் என்பதே தலை குடிக்கிறது. அல்லாஹ் சொன்னது தலை குடிக்கிறது தீன். அல்லாஹ் சொல்லி போறேன்னா உங்களோட பயணம் தீனுடைய பயணம். இப்ராஹிம் தலையை அசைச்சு சைக்கின செஞ்சாங்க. ஆம், அல்லாஹுடைய கட்டளைப்படிதான் போறேன். வாயால பேசல, தலைதான் அசைஞ்சிச்சு. ஹஜரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஈமான்தாரி, அல்லாஹ்வோட முஹப்பத் உள்ளவர்கள், அல்லாஹ்வோட வாக்குகள்ல நம்பிக்கை உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய பேச்சை எவ்வளவு நம்பி இருந்தா. இன்னைக்கு எங்களுக்கு அந்த நம்பிக்கை தான் இல்லாத, அல்லாஹ்வோட நம்பிக்கைகளை குறைஞ்சி. அதனாலதான் நிலைமைகள், சின்ன சின்ன நிலைமைகள் வரும்போது பயந்து நடுங்குறோம். அல்லாஹ்வோட நம்பிக்கை குறைஞ்சிச்சு. ஹாஜருக்கு நம்பிக்கை, அவருக்கு தெரியும் நான் தனியே இருக்கிறேன் ஒரு கை குழந்தையோட. எனக்கு அடுத்த கட்டம் இல்ல, பெரும் சோதனை, கஷ்டம் தான் வரப்போகுது. யாரும் விளங்கெடுத்துருவாங்க. ஆனாலும் அந்த பெண்ணுடைய நாவு என்ன சொல்லுதுன்னா, இதல்லா தீனுடைய பயணமா போறீங்க, அல்லாவுக்காகவா போறீங்க? அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை சீரழிக்க மாட்டார். எவ்வளவு நம்பிக்கையான பேச்சு பாருங்க. அல்லாஹ் எங்களை ஒரு நாள் சீரழிக்க மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. இங்க அல்லாஹு தஆலா சோதனை ஆரம்பிச்சிட்டாங்க. பரீட்சை நடக்குது, எக்ஸாம் நடக்குது. ஈச்சம்பளமும் நாளுக்கு நாள் குறைஞ்சி கொண்டு போய் அந்த பையும் முடிஞ்சது, கொடுத்த தண்ணீரும் பூர்த்தியாக முடிஞ்சு. ஹஜரத் ஹாஜருக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அதனால பால் கொடுக்கிற அமைப்பும் இல்லை, கட்டம் தனியாக இருக்கிறார். ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சோதனையில உச்சகட்டம், அல்லாஹ் உச்சகட்டத்தை சோதிக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பசியில அழுகிற அழுகை இருக்கிறே. யாராவது ஒரு தாய ரெண்டு நாளைக்கு நீங்க இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாது என்று வச்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க? அந்த தாய்க்குத்தான் அதுல வேதனை தெரியும். அவளோட மனசு எவ்வளவு வேகம், எவ்வளவு கஷ்டப்படும். இதனாலதான் கியாமத்தை பத்தி அல்லாஹ் சொல்றார், அவ்வளவு அன்போட பாசத்தோட பால் கொடுக்கக்கூடிய தாய் கூட சூரூதினுடனே புள்ளைய மறந்துடுவாராம். தஸ்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன்னிடத்துல பால் குடிச்ச பிள்ளைய மறக்கக்கூடிய நேரம் மஹ்ஷருடைய நேரம், சூரூதர நேரம். அவ்வளவு கஷ்டம். ஹஜ்ரத் ஹாஜர் பால் கொடுத்து கொள்ளையிலாது புள்ள சத்தம் போட்டு அழுகுது, துடிக்குது, உயிருக்கு போராடுது. எவ்வளவு நேரம் பொறுப்பா, எவ்வளவு நேரம் பொறுப்பா? இவ ஓடுறா தண்ணி தேடி, குழந்தைய தனிய வச்சுட்டு ஓடவும் இல்லாது, ஓடாம பிள்ளைய பார்த்து கொண்டு இருக்கவும் இல்லாது. எப்படி ஒரு இக்கட்டான கட்டம். இந்த நேரத்தில் எங்களை மாதிரி ஆட்களண்டா யார் யாரு கேசிப்போம், எத்தனை பேருக்கு பதுவா செஞ்சிப்போம், எத்தனை பேரை திட்டி திருத்திருப்போம். ஹலரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அங்கிட்ட ஒரு மலைக்கு மேல் ஏறி பாக்குறாங்க, யாராவது வாராங்களா? இங்கிட்ட ஒரு மலைக்கு மேல் ஏறி பாக்குறாங்க, யாராவது வாராங்களா? அறிமுகம் இல்லாத ஒரு ஊர், தனிய இருக்கிறாங்க. அலைஞ்சு ஏழு முறை ஓடினாங்க, அங்கிருந்து இங்க, இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க, இங்கிருந்து அங்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த வேதனை அவக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நேரம் என்ன வேதனையோட ஓடினான் அவக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவ்வளவு பார்த்துக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நடந்துச்சு என்ன, இன்னொரு சோதனை தான், ஒரு நாலஞ்சு நாளைய சோதனை. அவர் விட்டுட்டு போனார், சாப்பாடு முடிஞ்சது, ஒரு நாள் கடுமையா பசி வந்தது, ஏழு ரவுண்ட் ஓடினான். நடந்து முடிஞ்ச பிறகு சோதனையை பார்த்த சில மனிதியாரத்துல சோதனை தான். அல்லாஹ் கொடுத்த ரிசல்ட் என்ன, அது கொடுத்த பரிசு என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துற காலுக்கு கீழே இருந்து முழு உலகத்தர நோயை சுகமாக்கிற மருந்த வழியாக்கினான். அது வெறும் தண்ணி அல்ல, முழு உலகத்தில் உள்ள வேண்டிய நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா உஸம்ஸம் அலிமா ஷுரிபலா, ஜம்ஸம் நீர் எந்த நோக்கத்தில் குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடியது. பசி உள்ளவருக்கு உணவாக மாறும், தாகம் உள்ளவருக்கு நீராக மாறும், நோயாளிக்கு மருந்தாக மாறும், ஞாபக சக்தி குறைந்தவருக்கு அது ஞாபக சக்தியாக மாறும், அறிவு விருத்தி இல்லாதவருக்கு அறிவு வளர்ச்சியை உண்டாக்கும். ஒரு கிதாபில் எழுதுறாங்க, உலகத்தில் உள்ள நோயாளிகள் யாரெல்லாம் குணமடைஞ்சிருக்கிறோ, இன்னைக்கு பாருங்க எத்தனையோ ஜாதி வைத்தியம் வைக்குது, இங்கிலீஷ் வைத்தியம் வைக்குது, ஆயுர்வேத வைத்தியம் வைக்குது, யூனானி, இப்படி எல்லா வைத்தியர்களும் பல சில பேர்களை குணப்படுத்துறாங்க, மருந்தால குணப்படுத்துறாங்க. இந்த குணமடைஞ்ச அவ்வளவு பேரு எல்லா மருத்துவத்திலையும் குணமடைஞ்ச அவ்வளவு பேரு ஒரு பக்கத்தில் எடுத்து, ஜங்கமான குணமடைஞ்சவங்க இன்னொரு பக்கத்தில் வச்சா ஜங்கமான குணமடைஞ்சவங்க உலகத்தில் அதிகமாகும். யாரோட காலத்துல இருந்து ஒரு தியாகியான குடும்பத்தில் தன்னுடைய கணவரின் தன்னுடைய தகப்பனின் கட்டளையை அவர் சரியாக நிறைவேற்றும் போது அதுக்கு உதவியாக இருந்து அந்த குழந்தையிட காலடியிலிருந்து நல்லா குறியாக்கினார். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெண்களையும் சும்மா உலகத்துக்கு அனுப்பல, யாரையும் எல்லாம் வேடிக்கை பார்க்கறது உலகத்துக்கு அனுப்பல. நீங்க வாங்க, கொஞ்ச காலம் படிங்க, அதுக்கு பிறகு திருமணம் செய்யுங்க, புள்ள குட்டிகளை பெத்தடுங்க, கொஞ்ச நாள் என கிளவியாகி மூத்தா பேசிருங்க, நான் எப்படியாவது பார்த்துக்கிட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். இப்படி ரப்பு எங்களை பார்வையாளர் அனுப்பல, உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு எங்களை அனுப்பல. உலகத்தில் உள்ள இன்பம் அற்பமான இந்த இன்பத்துக்குள்ள மூழ்கி இருந்துட்டு போறதுக்கு அனுப்பல, அற்பமான சுகங்களை தேடி திரியறதுக்கு அனுப்பல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒவ்வொரு ஆணையும் பொறுப்பாளிகளாக ஆக்கி இருக்கிறது போல ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லாஹ் பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். பெண்களும் பொறுப்புதாரிகள் தான். சஹீஹ் புகாரியில் இருக்குது, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கும் ஹதீஸ். மேலான ரசூலுல்லா சொல்றாங்க, அலா குல்லுக்கும் ராயி, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் சும்மா உங்களை உலகத்துல படைக்கல, வேலை இல்லாம உலகத்துக்கு உங்களை அனுப்பல, வீணாக சுற்றி திரியறதுக்கு படைக்கல, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள். குல்லுக்கும் ராயி, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள். உங்களோட பொறுப்புகளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பொறுப்புகளில் தவறு வரும்போது கியாமத்தில் உங்களை விசாரிப்பான். நீங்க நீதிமன்றத்துக்கு ஏற வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய கோர்ட் இருக்குது, அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றம் இருக்குது, அங்க நீங்க போயிட்டு தான் ஆகணும். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஅயதி. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்ணுடைய பிரதான பொறுப்பு எங்க, பெண்களே உங்களோட பிரதான பொறுப்பு தான் உங்களோட வீட்டுக்கு உள்ள இருக்கிற சூழல். வீட்டுக்கு உள்ள நீங்க தான் விசாரணை, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நிலைமைகளுக்கும் நீங்க பொறுப்பு. ஒரு வீட்டுக்குள்ள பிள்ளைகள் பிழையானவர்களாக வளர்க்கப்படாமல் நல்லவர்களாக உருவாகக்கூடிய சூழலை உருவாக்குறது உங்களோட பொறுப்பு. பிள்ளைகளுடைய கண்ணால ஹராத்தை பார்க்காம அவங்களை பாதுகாக்கிறதுக்குரிய சூழலை நீங்க தான் வீட்டில் ஏற்பாடு செய்யணும். பிள்ளைகளுக்கு ஹராமான சாப்பாடு பைத்து அவர்களுடைய உடல்ல ஊறக்கூடிய இரத்தங்களும் அதனால் வளரக்கூடிய சதைகளும் நரகத்துக்குள்ளதாக மாறாம இருக்க நீங்க தான் வீட்டுக்குள்ள வழி செய்யணும், நீங்க தான் அதுக்குரிய வழி செய்யணும். பிள்ளைகள் ஹராமான உடுப்புகள் உடுக்காம பாதுகாக்கிறது உங்களோட பொறுப்பு தான். பிள்ளைகள் தவறான வழியில் போகாமல் அவர்கள் என்ன சிந்தனையில் இருக்கிறாங்க என்றதை நூற்றுக்கு நூறு வீட்டுக்குள்ள இருந்து கவனிக்கிறது உங்களோட பொறுப்பு தான். இதுல தவறு வரும்போது அல்லாஹ் உங்களை பிடிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி இதை சொன்னான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கவனிக்கிறான்டா, ஸஹீஹ் புகாரியில் இருக்குது, பனூ இஸ்ராயிலர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு பெண் அவள் வளர்த்து வந்த அல்லது அவளுடைய வீட்டில் இருந்த ஒரு பூனைக்கு தண்ணி கொடுக்கல, தண்ணி குடிக்க போன பூனையை தடுத்து நிறுத்தினான், அதனால பூனை செத்து போச்சு. அல்லாஹ் அந்த பெண்ணை நரகத்துக்கு அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், தன்னுடைய வீட்டில் வளர்ற பூனைக்குரிய ஹக்கை கொடுக்காததால அந்த பெண்ணை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புறாருடா. அமானிதமாக தந்திருக்கிற பிள்ளைகளை அமானிதமாக வளர்க்காமட்டா எங்க அனுப்புவான்? அமானிதமாக உள்ள பெண்களை அமானிதமாக வளர்க்காமல் விட்டால் அல்லாஹ் எங்க அனுப்புவான்? இதனால குர்ஆன் சொல்லுது உங்களுக்குள்ள ஞாபகத்துகள் அனைத்துக்கும் பதில் சொல்ல தயாராகுங்க. உங்களிடத்துல கேட்டா நீங்க பதில் சொல்லணும். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதி நான் இன்பங்களை பத்தி உங்களிடம் கேட்கப்படும். இன்பங்களை பத்தி கேட்கப்படும். அந்த ஞாபகத்தில் ஒன்றுதான் உங்களுக்கு தந்திருக்கிற புள்ளகள். அல்லாஹ் அவங்களை பத்தி உங்கள்ட்ட விசாரிப்பான். அவங்களை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு செஞ்சீங்க? பிரதானமாக அவங்களுக்கு தவறான ஹராமான சாப்பாடுகள் உள்ள போகாம நீங்க அவர்களை எந்த வகையில பாதுகாத்தீங்க? தாய்மார்களே சகோதரிகளே, மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருப்பது, சாதாரண பொறுப்பு அல்ல, மிகப்பெரிய பொறுப்பு. ஆகவேதான் இந்த காட்சிகள் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு தான் ஹாஜிகளை அல்லாஹ் மக்காவை கூப்பிட்டு இப்படி தியாகம் நடந்த இடம் இதுதான், அதுபோல தியாகத்தை இவங்களும் செய்ய வைக்கிறாங்க. சஃபா மருவாவுக்கு இடையில ஓட வச்சு நீங்களும் உங்களோட குடும்பங்களை இது மாதிரி அமைச்சுக்கோங்க அப்படி என்ற ஒரு பயிற்சியை கொடுத்து தான் ஹஜ்ஜாஜிகளை ஊருக்கு அனுப்பி வைக்கிறார். தாய்மார்களே சகோதரிகளே, ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு பொறுப்புன்னு தந்திருக்கிறார். அந்த பொறுப்பு தான் அனைவர்களிடத்திலையும் அனைவர்களையும் சுவர்க்கத்துக்குள்ளவர்களாக வளர்க்கிறது, அனைவர்களையும் எல்லா பிள்ளைகளையும் சுவர்க்கவாதிகளாக மாறுறதுக்குரிய ஏற்பாடு செய்கிறது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அடியார்கள் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கலாம் என்று சொல்லிக் கொடுத்தாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி ஷரீஃபில் பதிவாகுது, நீங்க வருஷம் பூராக அமல் செய்றீங்க, அந்த அமல்கள்ல அல்லாவுக்கு ரொம்ப முஹப்பத்தான அமல் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்திலையும் செய்த அமல் தான் என்று சொன்னாங்க. இந்த பத்து நாளையில நீங்க தொழுகிற தொழுக, நீங்க ஓதக்கூடிய குர்ஆனுடைய வார்த்தைகள், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜிக்ர், நீங்க செய்யக்கூடிய இஸ்திகஃபார், நீங்க கொடுக்கக்கூடிய சதகா, இதை பார்த்து அல்லாவுக்கு உங்களோட இரக்கம் வாடுறது போல வேற நாட்கள் இரக்கம் வருகிறது இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கே பெரும் ஆச்சரியமா போச்சு. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில ஒரு மனிதன் உயிர் கொடுக்கிறான், புனித போர் செய்கிறான், இவருக்கும் இந்த அளவுக்கு நன்மை கிடைக்காதா என்று கேட்டாங்க. ஏன்னா சஹாபாக்கள் மதீனாவில் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்ததால அவர்களுக்கு புனிதமான போருடைய சிறப்புகள் தான் அடிக்கடி சொல்லப்பட்டுச்சு. அவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், அப்படி முஜாஹதா செய்தவருக்கும் கூட இந்த நன்மை கிடைக்காது. ஆனால் ஒரு முஜாஹித் அல்லாஹுடைய பாதையிலே முழுமையாக தியாகம் செய்த ஒருத்தர் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்தில் இல்ல அமல்களுக்கு சமமான கூலி அடையணும் என்று சொன்னா அவர் யுத்த களத்தில போய் அவரும் ஷஹீதாகணும் மௌத்தாகணும், அவர் கொண்டு போன பொருள்களும் திரும்பி வரக்கூடாது, அவரும் மௌத்தாகி அவரும் வரக்கூடாது, அவருடைய சொத்துகளும் வரக்கூடாது, முழுமையான ஒரு ஷஹீதாக இருக்கணும். அவருக்கு மட்டும்தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து நாளுடைய அமல்களின் கூலி கிடைக்கும் என்று வேளாண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறார். அவ்வளவு பெருமதியான ஒரு காலம் தான் முடிவடையக்கூடிய தருவாயில இருக்கிறது. வேளாண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்தட சிறப்புகள் அங்கால இங்கால கேட்டாலும் அந்த நாட்களை எப்படி கழிக்கணும் என்ற ஒரு முறை எங்கட நாட்டில பொதுவா தெரியாது. எங்கட மக்களுக்கு அதை பத்தி ஒரு பொதுவான தெளிவுன்னு போதாது. அதனால மாஷா அல்லாஹ் அந்த காலத்திலிருந்து அரஃபாவோட நோம்ப பிடிக்கிறாங்க, இன்னும் சில சில அமல்களை செஞ்சிடறாங்க. பூர்த்தியாக பாதுகாக்கிறதுக்குரிய அந்த ஆசை ஆர்வம் அது அவங்கள்ட்ட உண்டாகவில்லை. ஏன், அதை பத்தி தெளிவுகளும் கிடைக்கிறது போதாது, அதை பத்தி கேட்டு எடுக்கிறதும் போதாது. வேளாண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஒன்பது நாளும் நோன்பு பிடிப்பாங்க. ஒன்பது நாள் நோன்பு. ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபு சுனன் நஸாயி இப்னு ஹிப்பான் போன்ற கிதாபுகள்ல பதிவாகுது ஸஹீஹான ரிவாயத், வேளாண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜுடைய தலப்புறையிலிருந்து அரஃபாவுடைய நாள் வர ஒன்பது நாள் நோன்பு பிடிப்பாங்க. பலஹீனமான ஒரு ரிவாயத்தில் இருக்குது, ஒவ்வொரு நோன்பும் ஒரு வருஷ நோன்புக்கு சமமாகும். ஒவ்வொரு நோன்பும் ஒரு வருஷம் நோன்புக்கு சமம். ஒன்பது நோன்பு பிடிச்சோம், ஒன்பது வருஷம் நோன்பு பிடிச்ச சவாப் அல்லாஹ் கொடுக்கிறார். பிடிக்கிறது சின்ன காலம், கிடைக்கிற கூலி பெருசு, அதுக்கு தான் பறக்கத்தன்றோம். செய்த அமல்கள் சிறுசி, அல்லாஹ் தரக்கூடிய கூலி பிரமாண்டமானது. அதனால ஏன் காரணம், அந்த அமல்களோடு அல்லாவுக்கு அவ்வளவு முஹப்பத், அந்த அமலை செய்யக்கூடிய அடியார்களோடு அல்லாவுக்கு அவ்வளவு முஹப்பத். அந்த இரவுகளில் செய்யப்படக்கூடிய வணக்கம், ஒருத்தர் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 இரவுகளையும் ஜமாத்தோட தொழுகைகளை தொழுகிறாங்க, தஹஜ்ஜு தொழுகிறாங்க, வித்ர் தொழுகிறாங்க, பாவத்தில் ஈடுபடாம பாதுகாக்கிறாங்க, பஜ்ரையும் ஜமாத்தோட தொழுகிறாங்க. ஜமாத்தோட தொழுகிற அமைப்பு இருந்தா அல்லது வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு வக்தில ஃபஜ்ர் தொழுகிறாங்க. இந்த ஒவ்வொரு இரவுகளும் ஒரு வருஷம் இரவில் இபாதத் செய்ததை விட பெருமதியாகலாம். அல்லாஹ் இவ்வளவு கூறினார். அதில் உள்ள கடைசி நாள் தான் இன்று நாம் அரஃபாவுடைய நோம்பில் இருக்கிறோம். அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய நாள் என்பது என்ன? அரஃபா என்று பேர் வந்ததான சிலாக்களை குழம்பி போயிடுது. அரஃபா தானே, அப்ப மக்காவில ஹஜ்ஜாஜிகள் அரஃபாவில் இருக்கிற நாளையில தானே பிடிக்கணும் அப்படின்னு ஒரு குழப்பம். அரஃபா என்று பெயர் வச்ச பலிக்கு அரஃபாவில் ஹஜ்ஜாஜிகள் இருக்கிற நேரத்தில் நோவு பிடிக்கணும் என்பதில்லை. இது அக்காலத்திலிருந்து 9வது நாளைக்கு வைக்கப்பட்ட பெயர். அரஃபாவன் இந்த நாளை வச்சது போல 5 நாளைக்கு பேர் இருக்குது. 8வது நாளைக்கு தர்வியாவன் பேர் வச்சுக்கிறான், 9வது புறக்கு அரஃபாவன் வச்சுக்கிறான், 10வது புறக்கு எத்தனையோ பேர் இருக்குது. பெருநாள் அன்னைக்கு யோமுல் நஹர், 11வது நாள் யோமுல் கர், 12வது நாள் யோமுல் நஃப்ரில் அவ்வல், 13வது புறக்கு பேர் யோமுல் நஃப்ரி ஸ்தானி. புற 8-13 வரைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதனால அரஃபா என்பது 9வது நாள ஒரு பெயரு. ஹஜ்ஜாஜிகள் மக்காவில் இருக்கிற நாள் அல்ல, 9வது பிறக்கிற ஒரு பேரு. உங்களோட நாடுகள்ல, உங்களோட ஊர்கள்ல எது 9வது பிறையோ அது அரஃபா. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகுது. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு துல்ஹஜ்ஜுடைய 9வது பிறையில நோன்பு பிடிக்கிறாங்களோ, துல்ஹஜ்ஜுடைய 9வது பிறை ஹஜ்ஜு பெருநாளைக்கு முந்தின தினத்துல நோன்பு பிடிக்கிறாங்களோ, அவருடைய 2 வருஷத்துல பாவங்களுக்கு அது குற்ற பரிகாரமாகும். ஒரு பாவத்தில் இந்த மனுஷன் தப்புறதுக்கு உலகத்தில் எவ்வளவு பாடுபடுறான். துன்யாவில் நடக்கிற பாவம், அந்த பாவத்திலையும் சில பாவங்கள் இருக்குது அரசாங்கத்துக்கு அரசியல் சட்டத்துக்கு மாட்டமான. அந்த பாவங்களை செஞ்சு தவறுகளை செஞ்சு ஒருத்தன் போலீஸ் ஆகப்படுறான், இவரை கொண்டு போய் நீதிமன்ற 14 நாள் ஜெயில தள்ளு, 14 நாள் ஜெயிலுக்குள்ள போயிட்டார், செஞ்சது ஒரு தவறு. இப்ப லோயர் மாதிரி சொல்றாங்க, குத்தம் சரியா மாட்டிப்பட்டா நீங்க 20 வருஷம் உள்ளுக்கு இருக்க வேண்டி வரும். சொன்னா இவன் என்ன ஆகுவான், சிலவங்களை அப்படியே உள்ள ஏரியாவுக்கு அனுப்புவான், அதுக்குள்ளே மென்டல் குழம்பிட்டு அவனத்தால 20 வருஷம் இந்த ஜெயிலுக்குள்ளே கேளுமா, குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு, தொழில் எல்லாம் விட்டுட்டு, ஊர் மக்களை விட்டுட்டு, அதை யோசிச்சே பைத்தியம் அடிச்சிடும். இப்ப அவன் முயற்சிக்கிறான் தப்பிக்க வழி காட்டுங்க. அவரு கேட்கிறாரு, 1 லட்சம் தாங்க ஒரு வழக்குக்கு தாரு, 10 லட்சம் கேட்டுங்க தாரு. அந்த அவர் செஞ்ச குற்றத்தர் அளவுக்கு இங்கிருந்து காசு கேட்பாங்க. சிலவங்க வீடுகளை விற்கிறாங்க, கடைகளை விற்கிறாங்க, வாகனங்களை விற்கிறாங்க. 20 வருஷம் உள்ளுக்கு இருந்துடக் கூடாது, 14 நாளோட வெளியில வந்துடணும். ஒரு மாதிரி தப்பி வெளியில வராரு. இவ்வளவும் ஒரு குற்றம் செஞ்சதுக்காக, ஒரு குற்றம், ஒரு குற்றத்துக்கு இவ்வளவு செலவு, அதுவும் துனியாவுடைய குற்றம், மனிதனால இயற்றப்பட்ட தண்டனை. நாளைக்கு இருக்கிற ரப்புல் அர்பாப் அல்லாஹ் ஏற்படுத்தின தண்டனை, அது இதோட பல மடங்கு பயங்கரம். அவருடைய தண்டனையில் இருந்து யாருக்கும் தப்பிக்க முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு 1% செலவில்லப்பா, 13 மனுத்தியாளம் பசியில இருந்து 730 நாளையில பாவங்கள் அடிச்சு கொள்றீங்க. அரஃபாவோட ஒரு நோன்புக்கு 13 மனுஷியால பசியில் இருக்கிறோம், 2 வருஷத்துல பாவம் என்ன, 730 நாட்கள் பாவம். அது 8000 பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனா பெரும் பாவங்களுக்கு முறையா தௌபா செய்யணும், சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வைக்கணும். அவ்வளவு சிறப்பான ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய தினம். மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலே, முழு உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் மக்காவில ஹஜ்ஜாஜிகள் அரஃபாவில் நிக்கிறண்டே தான் நோம்பு பிடிக்கணும், அப்படி நின்றா தான் உங்களோட பாவங்களை மன்னிப்போம், வேற வேற நாளையில பிடிச்சா மன்னிக்க மாட்டோம் எல்லாரும் சொன்னா சொல்லாமையே நாங்க குழம்பணும். இது குழம்புறதுக்குள்ள விஷயம் இல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலம், அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுக்க விசாலமான ரஹ்மத்தை வச்சிருக்கிறான். நாங்க ஏன் வீணான பயங்களையும் சந்தேகங்களையும் உண்டாக்கி கொண்டு ஏழைகளை குழப்பிக்கொள்ளும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோம்பு புடிங்கப்பா கூலிய தருவான் அல்லாஹ்னு, புடிஞ்சிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. இந்த நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறப்பான துஆக்கள் ஓதினாங்க. அரபாவுடைய மாலை நேரம் ரொம்ப பரக்கத்தான நேரம், அஷியத்து அரபான்பாங்க, அசருக்கும் மகரிபுக்கும் இடையில் உள்ள நேரம், மனிதன் வீணாக்குற நேரம், தேவைகள் அல்லாஹ்விடத்தில் வாங்க முடியுமான நேரம். அரபாவுட மைதானத்தில் மட்டுமல்ல, அரபா நாளிலே அந்த அஷியத்து அரபான்பாங்க, அசருக்கும் மகரிபுக்கும் விடப்பட்ட நேரம் ரொம்ப முபாரக்கான நேரம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆக்களிலே சிறந்த துஆ அரபா நாளில கேட்கிற துஆ, அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நானும் எனக்கு முன்னால வந்த நபிமார்களும், நானும் எங்களுக்கு முன்னால வந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலே ஆக சிறந்த வார்த்தை, அரபா நாளில் ஓதுறதுக்கு மிக சிறந்த வார்த்தை, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். நாலாம் கலிமான்னு நாங்கள் சொல்லுவோம். சஹிஹான ரிவாயத் திருமிதி போன்ற கிதாபுகளை பதிவாக ஆக சிறந்த துஆ தௌஹீதுடைய கலிமா, நாலாவது கலிமா. இந்த வார்த்தைகள் அதிகமாக ஓதுங்கோ. நபிமார்களை தெரிந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு வாரிசு சொத்து, அனந்திர சொத்து தான் இந்த தினங்கள்ல நாலாம் கலிமா ஓதுறது. மகரிபுக்கு நெருக்கமான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக துவா செய்யுங்க, அதிகமாக இஸ்திகஃபார்கள் ஈடுபடுங்க. இஸ்திகஃபார் ஒரு மனிதன் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கிறது போல, உலகத்தில் யாராலையும் எதாலையும் மனிதன் கவலையும் கஷ்டத்தை நீக்கிறார். எல்லோருட கவலையும் எங்களை நீக்கலாமா? எல்லோருட கவலைக்கும் ஆறுதலே சொல்லிக்கொள்ள அமைக்கு, சந்திக்கிறதே கஷ்டமாயிக்கு, கவலைகள் எப்படி இல்லாம சொன்னாங்க. இந்தா இருக்குதப்பா, கவலைகளை நீக்கிறதுக்கு மருந்து இருக்குது குரான்ல, உங்களோட கஷ்டங்களை போக்குறதுக்கு மருந்து குரான் இருக்குது. உங்களோட வாழ்க்கையில நீங்க சாப்பாட்டுக்கும் உடுப்புக்கும் வீட்டுக்கும் போராடுறீங்களா, வருமானம் குறைவா, அதை போக்குறதுக்கு குரான்ல மருந்து இருக்குது, ஹதீஸ்ல வருந்திருக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அதிகமாக பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வாரோ, கொஞ்சம் இல்ல ஞாபகம் வார நேரமெல்லாம் செய்யும், மன் லஜிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபார தொடர்ச்சியாக செய்தாரோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம் என்றார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதுபு இலை ரப்பி ஃபிர்லி, இஸ்திக்ஃபார் செய்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வார்த்தைகளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நீங்க என்ன கடுமையான கஷ்டத்தில் அகப்பட்டு இருந்தாலும் மனுஷர் எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க தப்ப மாட்டாங்க, இஸ்திக்ஃபார் உங்களுக்கு வழிகாட்டும், உனக்கு இதால தப்பிடும், இஸ்திக்ஃபார் தான் உங்களோட கஷ்டத்திலே உங்களை பாதுகாக்கும். ஜஅல் அல்லாஹு லஹு மின் குல்லி ளீக்கின் மக்ரஜா, இது ஸஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். உங்களுக்கு என்ன கவலைகள் இருக்குதோ, உங்களோட கவலை மனசுகள் எவ்வளவு கவலை, கண்ட நோயை பத்தி கவலைக்குது, வருமானங்களை பத்தி கவலைக்குது, தொழிலை பத்தி கவலைக்குது, பிள்ளைகள படிப்பை பத்தி கவலைக்குது, கணவனை பத்தி கவலைக்குது, அடுத்த வீட்டை பத்தி கவலைக்குது, பெற்றோர்களை பத்தி கவலைக்கு, எவ்வளவு கவலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களோட கவலைகள் இல்லாமாகும். இஸ்திக்ஃபார் உங்களோட கவலைகளை வெளியில தள்ளிடும். சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்த இன்னொரு விஷயம்தான் உங்களோட உலக வாழ்வுக்கு தேவையான எல்லா ரிஸ்க்கும், வீடா சாப்பாடா உடுப்பா அந்தஸ்தா கௌரவமா அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது என்று உங்களுக்கு விளங்காத வழிகளில் அல்லாஹ் அதுக்கு ஏற்பாடு செய்வான். வரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் அல்லது துஆவில் ஈடுபடுவோம். நாளைய தினம் ஈதுல் அல்ஹாவுடைய தினம். ஈதுல் அல்ஹா ஈதண்டா என்ன? ஈத் என்பது வெறும் புதிய பெருமதியான உடுப்புகளை உடுக்கிறது மட்டுமல்ல, ஈத் அவங்களுக்கு அஸ்லீதி பெருமதியான அழகான வாகனங்களில் ஏறி கணவன் மனைவியாக போறதல்ல ஈத். மனிதர்கள் கும்மாளமிடும் அல்லது மனிதர்கள் வேறு கேளிக்கையாக இருக்கும் இடங்களில் போய் கேளிக்கையில் ஈடுபடுறதுதான் ஈத் அல்ல. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எந்த நாளில நல்லொரு அமல் ஒன்று செய்ய கிடைச்சதோ அந்த நாளெல்லாம் எங்களுக்கு ஈது தான். எந்த நாளையில எங்களால பாவம் நடக்கலையோ அந்த நாளெல்லாம் எங்களுக்கு ஈத். நன்மை செய்யும் நாட்கள் ஈதுடைய நாட்கள், பாவம் செய்யாத நாட்கள் ஈதுடைய நாட்கள். அசலுல் பஸ்ரி சொல்றார், சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யௌமுல் அழஹா வல் அய்யாமு ஸலாஸத் பஅதஹா அய்யாமு அக்லின் வஷுர். ஹஜ் பெருநாளுடைய தினமும் அதுக்கு பிறகு மூணு நாள் அய்யாமு தஷ்ரீக் உடைய நாள் வருகிறது. இந்த நாலு நாட்களும் முஸ்லீம்களாகிய நாங்கள் சந்தோஷப்பட்டு சாப்பிடுற குடிக்கிற நாள். அந்த நாட்கள்ல நோன்பு பிடிக்கிறது கூட ஹராம். ஏன் காரணம்? நீங்க சந்தோஷமாகறீங்க, அந்த நாளையில நீங்க சந்தோஷமாகறீங்க. பாவங்கள் இல்லாதவர்கள் தான் சந்தோஷம் உள்ளவர்கள், நன்மைகள் அதிகமாக செய்யறவங்க தான் சந்தோஷம் உள்ளவர்கள். வந்த ஈதுடைய நாளை நாங்க எப்படி முறையாக கவனிக்கணும்? தாய்மார்களே, சகோதரிகளே, ஈதுடைய இரவு சிறப்புக்குரிய இரவு. ஈதுடைய இரவு சிறப்புக்குரிய இரவு. அந்த இரவில யார் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறாங்களோ கியாமத்தில் எல்லா மனிதர்களும் பயத்து பயத்தில பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் இவங்களை பயமில்லாத அச்சம் இல்லாம நிம்மதியாக வாழ வைப்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈதுடைய இரவு ஹயாத்தாக்கும். அதுல முழு இரவும் விழிச்சிருந்து தஸ்பீஹ் செய்யணும் என்பதல்ல. இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, குறைஞ்ச பட்சம் இஷா தொழுகைய, சுபஹுடைய தொழுகைய, ஜமாத்தோட தொழிலுமானவங்க ஜமாத்தோட தொழுங்க, இல்லாதவங்க அவ்வளவு வக்தில தொழுதுருங்க. சுபஹு தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, முழு இரவு நின்று வணங்கின கூலி அல்லாஹ் தருவான். பெருநாளைக்காக குளிக்கிறது ஒரு சுன்னத். அந்த குளிப்புக்கும் தனி கூலி. சும்மா குளிச்சா சவாபு கிடைக்காது. பெருநாளுடைய குளிப்பு சுன்னத்தான குளிப்பு என்ற நீயத்தை வச்சு குளிச்சா கல்வியில வரக்கூடிய அந்த எண்ணத்துக்கு தான் அல்லாஹ் தனியான சவாபு தாரான். நடு நிசியிலிருந்து இரவு 12:30 இருந்தேவே எங்களுக்கு பெருநாளுடைய குளிப்பு குளிக்கலாம். வேளாண் சுன்னத்தான குளிப்பறை. அதே போன்று எங்கட மகரமானவர்களுடைய சூழலுக்குள்ள மாத்திரம் கணவன், அதே போன்று மகரம் திருமணம் முடிக்கிறதுக்கு ஆகமாக்கப்பட்டவர்கள் அந்த சூழலுக்குள்ள மட்டும் விளங்குற மாதிரி நறுமணம் பூசிக்கொள்றதுன்னா அதுவும் பெண்களுக்கு ஆகமாக்கப்பட்டதுதான். வெளியில அந்நிய ஆண்களுக்கு விளங்குற மாதிரி அது அமைஞ்சிடக்கூடாது. புதிய ஆடைகள் அணிகிறது அல்லது இருக்கிறதுல நல்ல ஆடைகள் அணிகிறது, இதுவும் ஈதுடைய மேலான சுன்னத் தான். ஏன் சுன்னத் சொல்றோம்? அந்த நீயத்தோடு அவைகள் அணியப்பட்டா தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதுக்குரிய சவாபை தருவான். ஆரம்ப நேரத்திலேயே இஸ்ரா காணவுடனே அந்த தொழுகையை தொழுகிறதும் அதுவும் மேலான ஒரு சுன்னத்து தான். அவ்வளவு நேரத்தில் தொழுகணும். பெருநாள் தொழுகைக்கு பிறகு காலை சாப்பாடு எடுக்கிறது அதுவும் மேலான ஒரு சுன்னத்து தான். பெருநாள் தொழுகைக்காக வெளியில போறீங்களா, மஹரமுடைய துணையோட அலங்காரங்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு தான் இருக்கிற அலங்காரம் பெருநாள் அலங்காரமாக கொடுக்கணும். ஆனால் அந்த அலங்காரம் ஃபித்னாவுக்கு வழிய வெட்ட கூடாது. அடுத்தவர்கள் பார்க்காத முறையில முறையாக மறைச்சு கொண்டு போறீங்கன்னு சொன்னா ஒரு வழியால பெய்த்து இன்னொரு வழியால வரணும். எந்த வழியால போனீங்களோ, எந்த வழியால திரும்பி வந்தீங்களோ, அந்த வழிகளில் உள்ள எல்லா மரங்களும் செடிகளும் கற்களும் கொடிகளும் மிருகங்களும் பறவைகளும் கியாமத்தில் உங்களுக்காக சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இவங்க எல்லாரும் ஈதுடைய தொழுகையை தொழுகிறதுக்காக போனாங்க, இவங்க சொன்ன தக்பீர்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். இன்று காலை அரஃபாவுடைய சுபஹ் இருக்குதே, இதிலிருந்து வியாழக்கிழமை அசர் வர, இன்று சுபஹிலிருந்து வியாழக்கிழமை அசர் வரைக்கும் எல்லா தொழுகைகளுக்கும் பின்னால் தூங்க முன்னால் தூங்கி எழும்பும் போது பஜாரில் வீட்டுக்குள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் தக்பீர் சொல்றதும் மேலான சுன்னத்தாகும். இதுக்கெண்டே பஜாருக்கு போவார்கள், எல்லாரும் பஜாருக்கு போவாங்க ஒன்று ஒரு பொருளை விற்க அல்லது ஒரு பொருளை வாங்க. இப்னு உமரும் ஹஜ்ரத் அபூ ஹுரைராவும் பெரும் முஹத்தீஸுகள் ரெண்டு பேரும் பஜாருக்கு போவாங்க. போயிட்டு என்ன செய்வாங்க, பஜாருல சத்தமா தக்பீர் சொல்லுவாங்க. அது இஸ்லாம் முஸ்லீம்கள் இருந்த பஜார், மதீனாவுடைய பஜார், அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கேட்கப்படும் ஒரு தேவையும் இல்லாம சும்மா பஜாரு போறீங்களே, இல்ல நாங்க போறதே தக்பீருடைய மாஹோல் அங்க உண்டாக்க, தக்பீர் சொல்லத்தான் நாங்க அங்க போறோம், அதிகமா தக்பீர் சொல்லுவோம். தக்பீர் இருக்குதே அது ஒரு பாட்டல்ல, தக்பீரோட பாட்டல்ல, அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்து தந்ததுக்கான சுக்குர், அது பெருநாளுடைய தக்பீர் நீங்க நினைக்கவானோ அது ஒரு இன்பமான ஒரு பாடல் என்று. பெருநாளுடைய தக்பீர் முஸ்லிம் ஆக்கினதுக்குரிய சுக்ருடைய தக்பீர். வலி துக்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்து தந்தானே அதுக்காக நீங்க அல்லாஹ்வை பெருசிப்படுத்தி பேசுறதுக்கு வந்தான் ஹிதாயத்துடைய தக்பீர். அதே போன்று உறவினர்களை சந்திச்சு அவங்கள சுக துக்கங்களை விசாரிக்கிறது, யாரோட எல்லாம் மனஸ்தாபப்பட்டோமோ கோபப்பட்டிருக்கிறோமோ எந்த விஷயத்திலாக இருந்தாலும் சரி, யாரோட உறவுகளை முடிச்சிருக்கிறோமோ, விசேடமாக இரத்த உறவுகள், மாமமார், சாட்சிமார், மாமிமார், இப்படி இரத்த உறவுகள் இருக்கிறாங்களோ இவங்களோட யாரோட மனம் உடஞ்சி நாங்க வெறுத்து பேசாம இருக்கிறோமோ அவங்களோட எல்லாம் முகப்பத்தை உண்டாக்கிறோம், அவங்களோட எல்லாம் முசாபகா செய்யற நான், அவங்களை சந்திக்கிற நான், அவங்கள் அனைவர்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நான், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆகவே இந்த அடிப்படையில இந்த நாட்களையும் அதே நேரம் நாங்கள் அழகாக கழிக்கிறதோட நாளைய ஈதுடைய தினத்தையும் முறையாக நாங்கள் கழிக்கிறதோட இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வைக்கணும், நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கும் இந்த தர்பியா, பிள்ளைகளுக்கு தர்பியத் கொடுத்தல் என்ற அந்த அமானிதம், அல்லாஹ் எங்களுக்கு அதை பத்தி கேள்விக்குங்களை விசாரணைக்கு எடுக்கிற நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. மௌத்துடைய நேரத்தோட அந்த தர்பியாவுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்துல ஜவாபு சொல்லணும், பதில் சொல்லணும், அதுக்கு எந்த வகையில் ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியா ஆஹிராவுடைய எல்லா பாக்கியங்களையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்திலும் வாழும் எல்லா மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சிறிய பெரிய தவறுகள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகள், துஆக்கள், திலாவத்துகள், அஸ்கார்கள் அனைத்தையும் நீ கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய உரிமைகளை நீ பாதுகாத்துருவாயாக, முஸ்லீம்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக, உடைமைகளை பாதுகாப்பாயாக, பெண்களுடைய கற்பங்களை பாதுகாப்பாயாக, மானங்களை பாதுகாப்பாயாக, சிறார்களை பாதுகாப்பாயாக, முதியவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் எங்கள் மீது சாட்டாதே யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் எங்கள் மீது சாட்டிவிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் சாட்டப்படுவதற்கு என்ன தவறு எங்களால் நடந்திருக்கிறதோ அந்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் உண்மையான தலைவர்களை எங்களுக்கு தந்தருள்வாயாக, உண்மையான தலைவர்களை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே முஸ்லீம்களுக்குரிய முழு உரிமையை நீ பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ, தூண்டி விடுகிறார்களோ, யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு எதிராக, முஸ்லீம்களுடைய உரிமைகளுக்கு எதிராக போராடுகிறார்களோ, யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நேரான பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. யாரின் மீது ஹிதாயத்து முடிவு செய்யப்படவில்லையோ ரஹ்மானே அவர்களை இந்த பூமியிலிருந்து, இந்த பூமியை அவர்களிலிருந்து பாதுகாத்துருவாயாக, இந்த பூமியை அவர்களிலிருந்து பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ் அவர்களை நீ இல்லாதொழிக்கும் அந்த காட்சி ஏனைய அனைவர்களுக்கும் பரம்பரை பரம்பரையாக படிப்பினைக்குரியதாக நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் இருந்து பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ் உலஹியாவுடைய அமால்களை மிகச் சிறப்பாக முஸ்லீம்கள் நிறைவேற்றுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லீம்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய நிலையங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. இஸ்லாமிய தலைவர்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. அல்லாஹ் நல்லவைகளை எந்த நேரமும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சலையும் ஆற்றலையும் தந்தருள்வாயாக. கோழையாக மாறிவிடாமல் பாதுகாப்பாயாக. தைரியசாலிகளாக வாழ வைப்பாயாக, தைரியசாலிகளாக வாழ வைப்பாயாக. அல்லாஹ் தீனுடன் வாழ்ந்து தீனுடனே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. நாளை கியாமத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் போக்கி ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லிவா உல் ஹம்த் அந்த கொடியின் கீழ் ஒன்று சேர எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்தருள்வாயாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸ்ஃபுன்.